எதுக்கு, எவ்வளவு நாளைக்கு, எதுவுமே கேட்கணும். புரியுதா இல்லையா? இப்ப நம்மள்ட்ட யார்ட்டையாவது ஒருத்தங்க அல்லாஹ் இப்படி சொல்லியிருக்கான்னு சொல்லட்டுமே, அப்படியா? கண்டிப்பா செய்யணுமா? அதை செஞ்சே ஆகணுமா? பல கேள்வி கேட்போம், பார்த்துக்கு. இதுதான் நமக்கும் அல்லாஹ் கடையில் உள்ள தூரம், அல்லாஹ் பாதுகாப்பு. சொன்ன உடனேயே மனைவிட்ட சொன்னாங்க, கிளம்புங்கன்னாங்க. எங்க போறோன்னு சொல்லல. புள்ளைய தூக்கி தோல் வச்சுக்கிட்டாங்க, தூக்கிட்டு போயிட்டே இருக்காங்க, போயிட்டே இருக்காங்க, போயிட்டே இருக்காங்க, போயிட்டே இருக்காங்க. அது வரைக்கும் அவங்க காபாவுக்கு வந்ததே இல்லை. அல்லாஹ் சொன்னா நான் ஒரு அடையாளம் சொல்லுவேன், அந்த அடையாளம் வந்து நிக்கிற வரைக்கும் நீங்க போயிட்டே இருக்க வேண்டியதான், போயிட்டே இருக்காங்க. சுபான் அல்லாஹ். கொஞ்சமாவது யா அல்லாஹ், இப்படி தள்ளாடக்கூடிய வயசுல என்ன நடக்க வைக்கிறியே, ஏதாவது மனசுலயாவது வந்திருக்குமான வரல. சுபான் அல்லாஹ். ஏன்னா மனசுல வந்திருந்தா இந்த ஹுல்லத்துங்கிற தகுதி கிடைச்சிருக்காது. புரியுதா இல்லையா? விட்டாச்சு. அது சம்பவம்லாம் நீங்க உங்களுக்கு தெரியும். திரும்ப வந்துட்டாங்க. திரும்ப வந்தவுடனே என்ற தந்தைங்கிற அடிப்படையில் அங்க குழந்தையின் மேல உள்ள ஒரு பாசம் குழந்தை. அல்லாஹ் சொன்னா சரி, அடுத்த ஒரு ஃபைனல் டெஸ்ட், இப்ராஹிமே போய் அறுத்து போட்டு வந்துருங்கன்ட்டான். இப்ராஹிமே போய் அறுத்து போட்டு வந்துருங்கன்னு சொல்லி. நம்ம குழந்தை உயிராடோ எங்கேயோ இருக்குன்னு சொன்னா கூட ஒரு தந்தைக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும் இல்லையா? அல்ஹம்துலில்லாஹ். எனக்காவது ஒரு நாள் பார்ப்போம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் ஆசைப்பட்டாங்களா இல்லையா? அல்லாஹ் அறுத்து போட்டு வர சொல்லிட்டான். அது இவங்க கையாலே இருக்கு சொல்லிட்டான். எங்கேயாவது யோசிச்சிருப்பாங்களா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, தான் மனைவி இடத்துல சொன்னாங்க ரெடி பண்ணுங்கன்னு. கூப்பிட்டாங்க பிள்ளைய, வந்துச்சு. போகும்போதே மகனே எங்க போறோம் தெரியுமான்னு கேட்டாங்க. எங்க பாப்பா போறோம், இந்த மாதிரி கனவு பார்த்த மகனே உங்களை அறுக்கிற மாதிரி, அதான் உங்களை கூட்டிட்டு போய் அறுத்துலான்னு போறேன்னு சொல்லிட்டு. நம்ம வீட்டு பிள்ளையா இருந்தா என்ன பண்ணுவான்? என்ன மதரசாவுக்கு கூட்டிட்டு வர்றதுக்கே பெரும்பாடா இருக்கு. என்னம்மா மேடமே, மதரசாக்கு கூட்டி கொண்டது, படிக்கிறதுக்கு கூட்டி கொண்டது, அதுவும் டீயை கொடுத்து, காஃபியை கொடுத்து, பிஸ்கட்டை கொடுத்து, நாஷ்டா கொடுத்து, மதரசாக்கு அனுப்பி வைக்கிறதுக்கே பெரிய கயாமத்தா இருக்கு. அவனை கூட்டிட்டு போய், சில பேர் அப்படித்தான், நாங்க மரசால படிக்கும் போது அத்தாமா சொல்லாம கூட்டு வந்துடுவாங்க. கூட்டு வந்து மரசாவை கட்டி இங்க தாண்டா சேர்க்க போறேன்னு ஓடுவான் பாருங்க, ஓடுவான் பாருங்க, ஓடிக்கிட்டே இருப்பான். அவங்க அத்தா திரும்ப ஊருக்கு போறதுல இவன் போய் ஊருக்கு போயிடுவான். அல்லது அத்தா விட்டுட்டு போயிருப்பாரு, சரிக்குன்னு, சரித்தா சரித்தாமா காசு கொடுத்தா எல்லாம் வாங்கி வச்சுப்பான். ராத்திரில தூங்கும்போது பெட்டி கட்டிடுவான். மரசால நாங்கள் படிக்கும்போது 10 பேர் 20 பேர் சேர்ந்துன்னு வச்சுங்களேன், அடுத்த நாள் காலையில் தூங்கி வச்சு பார்த்தா 5 பேர் இருப்போம், பாக்கி 5 பேர் ஓடிடுவான். ராத்திரியோட ராத்திரியே ஓடிடுவானோ, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு கதை. நல்லா பாதுகாக்கணும். இங்கே பாருங்க, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப கூல் ஆஃப் மைண்டோட சொன்னாங்க, அப்படியா தான் பரவாயில்ல, நீங்கள் உங்களுக்கு ஏவப்பட்டது நீங்க செஞ்சிருங்க பாப்பா, அல்லாஹ்வுடைய சட்டத்துக்காக பொறுமையா இருக்கிறாங்க பாத்தீங்களா, அவர்கள நானும் இருப்பேன் பாப்பா, அந்த மாதிரி தான் நானும் இருப்பேன், பொறுமையா இருப்போம் பாப்பா, நீங்க கூட்டு போய் அறுத்துருங்க பாப்பான்னு சொல்லிட்டு. ஏப்பா எடுத்துக்கிட்டு போய்கிட்டே இருக்காங்க, போய்கிட்டே இருக்கிறாங்க, போய்கிட்டே இருக்கு. காபத்துல்லால இருந்து ஏறக்குறைய ஒரு 8 கிலோமீட்டராவது நடந்திருப்பாங்க. மகா வந்துகிட்டே இருக்காருங்க. சுபஹான் அல்லாஹ். வழியில கூட மனசு மாறல பாருங்க, வழியில கூட யாருலாம் போயிட்டே இருக்குன்னு, ஏதாவது அல்லாஹ் இடத்துலேருந்து மாற்று கட்டளை வந்துருமா, எதிர்பார்ப்பே இல்லை. முழுக்க முழுக்க அறுக்கணுங்கிற நியத்துல போறாங்க, முழுக்க முழுக்க அறுபடணுங்கிற நியத்திலே போறாங்க. அல்லாஹு அக்பர். அங்க போய் ஆளை குப்புறவும் படுக்க வச்சாச்சு, கத்தி எடுத்தாச்சு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு தஆலா வெளிப்படையாக உலக மக்களுக்கு நிரூபணமாக்கிட்டான், நான் ஏன் இப்ராஹிமை நண்பனாக்குன்னு பாருங்க. கொஞ்சம் கூட என்னை தவிர யாருடைய முகப்பத்தும் என்னுடைய ஹலீலுடைய நண்பருடைய உள்ளத்துல கிடையாது. என்னுடைய கட்டளையை தவிர எதற்கும் அவருடைய உள்ளத்துல முக்கியத்துவம் கிடையாது. செஞ்சிட்டாரு பாருங்கன்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ப்ரூஃப் பண்ணிட்டு உடனே இப்ராஹிம் சொன்னா, சூர சாஃபாத் எடுத்து படிச்சு பாருங்க. இப்ராஹிமே நீங்க ரொம்ப கரெக்டா செஞ்சிட்டீங்க, அல்ஹம்துலில்லாஹ், போதும் இந்த தியாகம் அப்படின்னு சொல்லி உடனே அல்லாஹு தஆலா ஒரு பழிப்பிராணியை இறக்கி, ஆடை இறக்கி, இதை நீங்க அதுக்கு பதிலா கொடுத்துருங்கன்னு சொல்லி அல்லாஹ் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பாதுகாத்தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய அந்த தியாகத்தையும் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். புரிஞ்சுச்சா இல்லையா? எப்பேற்பட்ட குல்லத். இதுல லட்சத்துல ஒண்ணுல ஒரு கீறல் நமக்கு கிடைச்சா கூட சுபஹான் அல்லாஹ், நம்ம வாழ்க்கை மாறி போயிடுங்க. புரியுதுங்களா இல்லையா? ஆனா இதெல்லாம் பெறுவதற்காக முயற்சி செஞ்சாதான் வழி பிறக்கும். இன்னைக்கும் காலையில என்ன இட்லியா சாம்பாரா சட்டினியா, மத்தியானம் என்ன, ராத்திரி என்ன, இன்னைக்கு எங்க ஷாப்பிங் போறது, இந்த ஹாலிடே வருது, அதுக்கு எங்க பிளானிங் பண்றது, இந்த மண்டையில இதை வச்சுக்கிட்டே உட்கார்ந்துருந்தோம்னு வச்சுக்கோங்க, இந்த செக்கு மாடு செக்கை சுத்தி வருது பாத்துக்கீங்களா அந்த காலத்துல, அந்த மாதிரி இந்த துன்யாவை சுத்தி வந்துகிட்டே இருக்க வேண்டியதுதான். எப்படி இந்த துன்யாவை சுத்தி வந்துகிட்டே இருக்க வேண்டியதான், திடீர்னு ஹார்ட் அட்டாக்ல பொத்துன்னு போயிட வேண்டியதுதான். செக்கு மாடு அந்த செக்கை சுத்தி வந்த மாதிரி இந்த துன்யா துன்யா துன்யா, காலையில சாப்பாடு, ராத்திரி சாப்பாடு, மத்தியான சாப்பாடு, ஹாலிடே என்ஜாய் என்டர்டைன்மெண்ட், ஹாலிடே சாப்பாடு, ஸ்கூலு ஹாலிடே, ஸ்கூலு ஹாலிடே, காலையில காலையில மத்தியான சாப்பாடு, இப்படியே சுத்தி சுத்தி கடைசி பட் முடிச்சு வச்சு டப்போம், அவ்வளவுதான், ஹார்ட் அட்டாக். காலில் தூங்கினாரு அழகான, காலில் தூங்கினாரு இல்லைங்க, திடீர்னு எமர்ஜென்சி ஆஸ்பத்திரி கூட்டு போனாங்க, கூட்டு போனவர்களே போயிடுச்சுங்க, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. நல்லா பாதுகாக்க. இப்ப பாருங்க, சுருக்கமா போவோம், நிறைய படிக்க வேண்டியது. ஒன்று என்ன, இபாதத்திலையும் ஈடுபடணும், நல்லா கவனிச்சுங்க. ஒரு சின்ன விஷயத்தை நான் சொல்லிட்டு அடுத்ததுக்கு போறேன். ஒன்று என்ன, இபாதத்திலையும் அதிகமா ஈடுபடணும். ஒன்று. இரண்டாவது என்ன, தனக்கு பிடிச்சது அல்லாவுக்கு பிடிக்கலனா அதை அல்லாவுக்காக விடணும். புரியுதா? மூன்றாவது என்ன, அல்லாவுக்கு பிடிச்சது தனக்கு பிடிக்கலனாலும் அதை செய்யணும். நான்காவது என்ன, சோதனை வரும், கஷ்டம் வரும். புரியுதா? இப்ப பெரிய பெரிய ஷோரூம்ல தங்க ஆபரணங்கள், விலை மதிப்பு மிக்க நகைகள் மாட்டி வைக்கப்பட்டிருக்கு. எப்படி மாட்டி வைக்கப்பட்டிருக்கு? அப்படியே சுரங்கத்திலிருந்து எடுத்தவன கொண்டாந்து மாட்டி வச்சிட்டாங்களா? அது ஒரு ராணியுடைய கழுத்தை அலங்கரிக்குமா? அதை என்ன மாதிரி போட்டு நெருப்புல போட்டு பொசுக்கி மாட்டி எடுத்து அழுக்க எடுத்து 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 பியூர் ஆக்கி, அதுக்கப்புறமா கொல்லனுடைய அந்த இரும்பு சுத்தியலுக்கு கீழே போய் அடிச்சு 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 அது டிசைன் ஆக்கப்பட்டதுக்கு பிறகுதான் கழுத்து அலங்கரிக்குதா இல்லையா? அடுத்து நாலாவது விஷயம் என்ன, அல்லாஹுத்தால சோதனையை கொடுப்பான், கஷ்டத்தை கொடுப்பான், சிரமத்தை கொடுப்பான், வாட்டி எடுப்பான். அப்பதான் இருக்கு. இப்ப இபாதத்து செஞ்சது கொஞ்சம் லேசு, கஷ்டம் ஆனா கொஞ்சம் லேசு. புரியுதா? அல்லாவுக்கு விருப்பமானதுக்கு, அதாவது அல்லாவுக்கு பிடிக்கலங்கிறதுக்காண்டி தனக்கு பிடிக்காதது தனக்கு பிடிச்சதை விடுறது, ஓகே. அடுத்தது தனக்கு பிடிக்கல அல்லாவுக்கு பிடிச்சிருக்குன்னு செய்யறது, அப்படியே ஒண்ணு ஒன்னா ஸ்டெப் ஸ்டெப்பா. அடுத்தது கஷ்டம், சோதனை, பிரச்சனை அல்லாஹ் போடுறான். கண்டிப்பா என்னுடைய அல்லாஹ் என்னுடைய நிலையை அறிந்தவன், அல்லாஹ் எனக்கு உதவி செய்வான், அல்லாஹ் எனக்கு இதில் ஒரு நன்மையை வச்சிருப்பான். இப்ப நம்ம இப்படி கொஞ்சம் கொஞ்சமா இப்படியே வருவோம், கொஞ்சம் கொஞ்சமா இப்படியே வருவோம். இந்த நாலாவது ஸ்டேஜ் வந்த உடனே அல்லாஹ்வை பத்தி, ஏண்டா நான் தொழுதனா இல்லையா, நீ சொன்னு செஞ்சனா இல்லையா, என்ன போய் நீ கஷ்டத்தில் வச்சிருக்கிய, நான் எதுக்கு உனக்கு தொழுகணும், நான் எதுக்கு உனக்கு தியாகம் பண்ணணும், அல்லாஹ் பாதுகாக்கணும். மகாதல்லா இந்த கடைசி ஸ்டெப்ல வந்தவொடனே பொத்து பொத்துன்னு விழுந்துடும். இந்த கேம் எல்லாம் பார்த்திருப்பீங்க, இந்த பிள்ளைங்க வீடியோ கேம் விளையாடுவானு, ஒரு ஸ்டேஜ் ஒரு ஸ்டேஜா மாறி போய் கடைசி ஸ்டேஜ்ல ரொம்ப கஷ்டமா இருக்கும், போய் பொத்து பொத்துன்னு விழுந்துருவாங்க பாத்தீங்களா இல்லையா. நமக்குலாம் விளையாட தெரிய மாட்டேங்க இந்த வீடியோ கேம், எப்படித்தான் இந்த சின்ன பிள்ளைங்க விளையாடுறாங்களோ தெரியல, சிட்டு சிட்டு வாண்டுலாம் விளையாடுதுங்க. நம்ம எடுத்து ஆரம்பிச்சோடே உத்தோத்து போயிடும், அவன் பாருங்க கடைசி வரைக்கும் போயிட்டே இருக்கும் அவன் பாட்டுக்கும். என்ன இப்ப உதாரணத்துக்கு சொன்ன, அப்படித்தான் இதுவும் ஒரு கேம். நபிமார்கள் பாருங்க, சுப்ஹான் அல்லாஹ், கடைசி வரைக்கும் கடைசி வரைக்கும் அவங்க ஜெயிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அல்லாஹ் அக்பர், புரியுதா இல்லையா? அப்ப அதனாலதான் அல்லாஹுத்தர நமக்கு சொன்னா, நீங்க நபிமார்களை பின்பற்றுங்கன்னு சொல்லிட்டு, இப்ராஹிமை பின்பற்றுங்கள். அல்லாஹ், லக்கத் கான லக்கும் ஃபீ இப்ராஹிம உஸ்வத்துன் ஹஸனத்துன், மூமின்களே உங்களுக்கு இப்ராஹிமிலே அழகிய முன்மாதிரி இருக்கிறதுன்னு சொல்றான். எப்படி ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் நமக்கு சொல்றானோ, மூமின்களே உங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதரில் அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று சொல்றானோ, அதே போல சூரா மும்தஹினால, மூமின்களே உங்களுக்கு இப்ராஹிமுடைய விஷயத்திலே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது. எப்படி தாண்டா இருப்பாருங்க, ஒரு ஒரு சோதனை மௌத்து வரைக்கும், கடைசி வரைக்கும் அல்லாஹ் வந்தோம். அப்ப அல்லாஹ்வுடைய நட்பு, அல்லாஹ்வுடைய முகபத்து கிடைக்கிறதா இருந்தா நம்ம என்ன செய்யணுமா? ஒன்று இபாதத்துகள், அடுத்தது அல்லாஹ் நமக்கு பிடிச்சிருக்கு ஆனா அல்லாஹ்க்கு பிடிக்கல, அதை என்ன செஞ்சிடணும், விட்டுறணும். ரெண்டாவது அல்லாஹ்வுக்கு, மூன்றாவது அல்லாஹ்வுக்கு பிடிச்சிருக்கு நமக்கு பிடிக்கல ஆனா அது என்ன செய்யணும், செய்ய ஆரம்பிச்சிடணும். அடுத்து கஷ்டம் வருது பாருங்க, சிரமம் வருது பாருங்க, சோதனை வருது பாருங்க, பிரச்சனை வருது பாருங்க. அப்படி அல்ஹம்துலில்லாஹ் அந்த சோதனையில தடுமாறாம, ஈமான தடுமாற விட்டுறாம பொறுமையா இருந்து இபாதத்துகளையும் செய்யறதோட அல்லாஹ்வுடைய அன்புல குறை ஏற்பட்டு விடாமல், அல்லாஹ்வுடைய நேசத்துல குறை ஏற்பட்டு விடாமல், அந்த யக்கீன் தவக்குல் அந்த தவக்குல்ல கைவிட்டு விடாமல் உறுதியா இருந்துகிட்டு அல்லாஹ்வை புகழ்ந்துகிட்டே இருக்கணும். இப்ப பனி இஸ்ராயல் என்ன செஞ்சிச்சு, ஊர்ல இருக்கும் போதெல்லாம் தொழுதுகிட்டு இருந்தானவ, அல்லாஹ் அல்லான்னு பேசிக்கிட்டு இருந்தானவ, கடைசியில ஊரை விட்டு மூசா நபியோட வரும்பொழுது முன்னாடி கடலை பார்த்த உடனே பின்னாடி ஃபிரௌனை பார்த்தனும் பொத்துன்னு விட்டானோ, எல்லாத்தையும் விட்டுட்டான் மூசா, சரியா மாட்டி விட்டு. மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க, கல்லா ஒரு காலம் அப்படி அல்ல, இன்ன மஅய ரப்பி சயஹ்தீன், என்னோடு என்னுடைய ரப்பு இருக்கிறான் அவன் எனக்கு வழிகாட்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள், குகையில போய் மாட்டிக்கிட்டாங்க, மக்கள் ஏறி மேலேயே வந்துட்டாங்க, ரொம்ப அமைதியா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா, கவலைப்படாதீங்க அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான். இப்ப அந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணும், நம்மளுடைய புரியுதா இல்லையா, அப்படி செஞ்சாதான் கொஞ்சமாவது மௌத்துக்கு முன்னாடி அல்லாஹ்வுடைய அன்பை சுவைத்து விட்டு நம்ம கண்ணை மூடலாம். இல்லைன்னு வச்சுங்க, மௌத்தா பூரணத்துல கூட பிரியாணி எங்க சூப்பரா இருக்குன்னு கேட்டுட்டு தான் உட்கார்ந்து இருக்க வேண்டியது. அப்ப என்ன செய்யணும், கொஞ்சம் கொஞ்சமா நம்மள மாற்றமாக்கணும், புரியுதுங்களா, நம்முடைய சிந்தனைக்குள்ளார ஆகிரத்தை கொண்டு வர பார்க்கணும், துன்யாவை வெளியாக்க பார்க்கணும். சரி, அடுத்து உங்களுக்கு ஒரு கேள்வி என்ன இருக்கும், இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி என்ன சொல்றீங்க, இப்ராஹிம் ஹலீலாக ஆனார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹலீலா இல்லையான்னு கேட்டா கண்டிப்பா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் ஹலீல் தான், நம்முடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்காங்களே அவங்களும் ஹலீல் தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹலீல் என்பது குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கிறது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹலீல் என்பது ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்கு, புரியுதா. சரி, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் அல்லாஹ் பேசினானே, கண்டிப்பா அல்லாஹ் பேசினான், நம்ம நபியிடத்தில் அல்லாஹ் பேசினானா என்றால் நம்ம நபியிடத்திலும் அல்லாஹு தஆலா பேசி இருக்கின்றான். எப்போது பேசினான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜுக்கு சென்ற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் அல்லாஹு தஆலா நேரடியாக பேசினான். எப்படி மூசா நபியிடத்தில் அல்லாஹ் நேரடியாக பேசினானோ, எந்த விதமான மலக்குகளுடைய வசீலா இல்லாமல், துணை இல்லாமல், அது போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் அல்லாஹு தஆலா நேரடியாக பேசினான். இப்ப பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், அபு சயீத் குதிரி ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், லவ் குன்த்து முத்தகிதன் மின் அஹ்லில் அர்த் கலீலன் லத்தகல்து அபா பக்ரின் கலீலா, இந்த பூமியில் உள்ளவர்களில் நான் யாரையும் எனக்கு நண்பனாக எடுத்துக் கொள்வதாக இருந்தால், ஹலீல் உற்ற நண்பனாக எடுத்துக் கொள்வதாக இருந்தால், அபூபக்கரை என்னுடைய ஹலீலாக ஆக்கிக் கொண்டிருப்பேன், வலாக்கின்ன சாஹிபக்கும், என்றாலும் உங்களுடைய தோழர், யாரை சுட்டி காட்டுறாங்க, தன்னை சுட்டி காட்டுகின்றார்கள், என்றாலும் உங்களுடைய தோழர், வலாக்கின்ன சாஹிபக்கும், என்றாலும் உங்களுடைய தோழர், அதாவது தன்னை நான் ஹலீலுல்லா அல்லாஹுடைய நண்பனாக இருக்கின்றேன், புரியுதா. அடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இன்னி அதாவது மௌத்துடைய நேரத்துக்கு முன்னாடி, இன்னி அப்ரவு இலா குல்லி ஹலீலின் மின் குல்லத்திஹி, உங்களில் யாரையும் என்னுடைய உற்ற நண்பனாக எடுத்துக் கொள்வதை விட்டு நான் விலகிக் கொள்கிறேன், இந்த பூமியில் உள்ளவர்களில் யாரையாவது நான் என்னுடைய உற்ற நண்பனாக ஆக்க நினைத்திருந்தால் நான் அபூபக்கரை தான் ஆக்கியிருப்பேன், புரியுதுங்களா இல்லையா. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருடைய ஹலீலாக இருக்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய ஹலீலாக இருக்கின்றார்கள். சரி, இதிலிருந்து நமக்கு என்ன தெரிய வருகிறது, ஹுல்லத் என்ற இந்த தன்மை முஹப்பத்தை விட உயர்ந்தது, முஹப்பத்தை விட உயர்ந்த ஒன்று. முஹப்பத் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல சஹாபாக்கள் மேல வைத்திருக்கிறார், புரியுதா. முஆத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது, யா முஆத் இன்னி லஹுப்புக, முஆதே அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நான் உன்னை நேசிக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறான். அதே போல ஜெயித் இப்னு ஹாரிசா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி ஹதீஸுகள்ல வர்றது எப்படி வரும், ஹிப்பு ரசூலில்லா, ரசூலுல்லாஹ்வுடைய நேசம் என்று. அதே போல ஜெயித் இப்னு ஹாரிசாவுடைய மகனார் ஒருவர் இருக்கின்றார், உசாமா இப்னு ஜெயித், அவரை பற்றி வரும்போது ஹிப்பு ரசூலில்லா இப்னு ஹிப்பி ரசூலில்லா, ரசூலுல்லாஹுடைய நேசர், ரசூலுல்லாஹுடைய நேசருடைய மகன், புரியுதா. அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்சாரிகளை பார்த்தபோது அன்சாரிகளே, நான் உங்களை அல்லாஹ்விற்காக நேசிக்கிறேன் என்று சொன்னாங்க. அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல அம்ரு இப்னு ஆஸ் ரழியல்லாஹு அன்ஹு வந்து கேட்கிறாங்க, ரசூலுல்லா உங்களுக்கு யார ரொம்ப பிடிக்கும் சொல்லி. அம்ரு இப்னு ஆஸ் பத்தி நீங்க ஏற்கனவே படிச்சிருப்பீங்க, நான் ஒரு நாள் உங்கள்கிட்ட சொல்லி விட்டேன், நீங்க போய் தேடி படிச்சுட்டு வாங்கன்னு சொல்லி யாருன்னு. ஆனா யாரும் அடுத்த நாள் வந்து வாயவே திறக்கல. சரியா, நீங்க மறந்திருப்பீங்க, நான் மறந்திருப்பேன்னு நினைச்சுக்கிட்டு நீங்க நினைச்சுட்டு இருந்திருப்பீங்க. சரி, அம்ரு இப்னு ஆஸ் ரழியல்லாஹு அன்ஹு ரசூல் வந்து கேட்கிறாங்க, பின்னாடி இஸ்லாத்துக்கு வந்த சஹாபி, ஆனா ரொம்ப பெரிய தலைவர். ரசூல் சுல்தான் எப்படி பழகுவாங்கன்னு சொன்னா நம்மள மாதிரி கிடையாது, அவங்களுடைய நிலைமையே வேறு. எல்லார்ட்டும் எப்படி பழகுவாங்கன்னா, நம்ம தாங்க ரசூல்லாக்கு ரொம்ப நெருக்கம் அப்படிங்கிற மாதிரி ஃபீலிங்க கொடுப்பாங்க. உலகத்துல வேற யாராலையும் அப்படிப்பட்ட ஃபீலிங்க கொடுக்கவே முடியாது. புரியுதா இல்லையா? இப்ப அமர் இப்னு ஆஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு பார்த்த உடனே, ஆச்சா, நம்ம இஸ்லாத்துக்கு பின்னாடி வந்திருந்தாலும் கூட சபையில பார்த்தா நம்மளதான ரசூல்லா பாக்குறாங்க, நம்மளதானே கேட்கறாங்க, நம்ம பேரை சொல்றாங்களே அப்படின்னு அவருக்கு ரொம்ப சந்தோஷமா போயிருச்சு. சரி, வார்த்தையாலே கேட்டுருவோம் சொல்லிட்டு பக்கத்துல நைசா போய், ரசூல்லா உங்களுக்கு யார ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. ரசூல்லா டப்புன்னு ஆயிஷாவை பிடிக்கின்றாங்க. அவருக்கு ஒரு மாதிரியா போயிருச்சு, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு, ரசூலல்லா அவங்க பெண்கள் உங்க மனைவி அதுதான் தெரியுமே, ஆண்கள்ல உங்களுக்கு யார ரொம்ப பிடிக்கும், அபூபக்கர் பிடிக்கும் அப்படின்ட்டாங்க. அதுவும் எப்படி சொல்றாங்க, அபூஹா அவளுடைய தந்தையை பிடிக்கும்ட்டாங்க. யார, ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹாவுடைய தந்தை. அப்புறம் யார பிடிக்கும், அப்புறம் உமரை பிடிக்கும் அப்படின்ட்டாங்க. இவர் பார்த்தார், ஆஹா, இப்படியே கேட்டுக்கிட்டே போவ, ரசூல்லா ஒருத்தர் பேரா ஒருத்தர் பேரா சொல்லிவிட்டு கடைசியில என் பேரை சொன்னா மாட்டிப்போமேனு சொல்லிட்டு இதோட போதுன்னு சொல்லிட்டு பேசாம இருந்துட்டார். புரியுதா இல்லையா? அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல சஹாபாக்களை நேசித்திருக்கிறார்கள், முஹப்பத் வைத்திருக்கிறார்கள், அது வேற. ஆனா இந்த ஹுல்லத் என்பது என்ன, அதுக்கும் மேல. ஹுல்லத் என்பது முஹப்பத்துக்கும் மேல. புரியுதுங்களா இல்லையா? அல்லாஹும்ம ஸல்லி அலா நபியினா முஹம்மத். கவுனிங்க, وَنَقُولُ إِنَّ اللَّهَ اتَّخَذَ إِبْرَاهِيمَ خَلِيلًا وَكَلَّمَ اللَّهُ مُوسَى تَكْلِيمًا. நாம் கூறுகிறோம், அல்லாஹு நிச்சயமாக அல்லாஹு தாலா இப்ராஹிமை தன்னுடைய ஹலீலாக எடுத்துக்கொண்டான். இன்னும் அல்லாஹு தாலா மூசாவிடத்திலே தக்லீமன் நேரடியாக பேசியிருக்கிறான். இதை நாம் எப்படி சொல்கிறோம், ஈமானன் உள்ளத்தால் நம்பிக்கை கொண்டு, வத்தஸ்தீகன் இதை நாங்கள் உண்மையாக நம்பிக்கை கொள்கிறோம். வெறும் நம்பிக்கை இல்லை, எப்படி நம்பிக்கை கொள்றோம், தஸ்தீகன் இது உண்மைதான் நடந்ததுதான், அல்லாஹு தஆலா அப்படித்தான் எடுத்துக்கொண்டான், அல்லாஹ் பேசினான், இது நிகழ்வாக நடந்தது என்பதை நாம் உண்மைப்படுத்துகிறோம். வத்தஸ்லீமன் இதை நாம் முற்றிலுமாக எந்த விதமான தத்துவத்தோடு அளந்து பார்க்காமல், அறிவோடு நாம் இதை அளவிட்டு பார்க்காமல் முற்றிலுமாக ஏற்றுக்கொள்கிறோம். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் சூரா 4வது அத்தியாயத்தில் அன்னிசால் 65வது வசனத்தில், வயுசல்லிமு தஸ்லீமா முற்றிலுமாக, அதாவது அப்படியே சரணடைஞ்சு சொல்றாங்களே கண்மூடித்தனமா ஏற்றுக்கொள்ளதுன்னு சொல்லிட்டு. நம்ம அந்த வார்த்தையை பயன்படுத்த மாட்டோம், கண்மூடித்தனமா ஏற்றுக்கொள்றது வார்த்தையை யாருக்கு பயன்படுத்துவோம், யாருடைய கூற்றம் வந்து தவறான கூற்றம் மக்கள் பின்பற்றாங்களோ அப்போதான் நம்ம சொல்லுவோம். அல்லாஹ்வுடைய கூற்று எல்லாமே சரியான கூற்றாயிற்று, அல்லாஹ்வுடைய கூற்றெல்லாம் ஞானத்தினுடைய எல்லை, அது அறிவினுடைய எல்லை, ஒழுக்கத்தினுடைய எல்லை, அது நீதத்தினுடைய எல்லை. அதனால கண்மூடித்தனங்கிற வார்த்தைங்க வராது, முற்றிலுமாக அப்படியே அல்லாஹ் எப்படி சொன்னானோ அப்படியே நாம் நம்பி விடுவது. வத்தஸ்லீமா. அப்போ வனகூலு இன் அல்லாஹ் அத்தகத இப்ராஹிம கலீலா வக்கல்லம் அல்லாஹு மூசா தக்லீமா ஈமானன் வத்தஸ்தீகன் வத்தஸ்லீமா. பொதுவா நம்ம ஏற்கனவே அகீதா வாசித்ரியா நடத்தினதுக்கும் இப்போ உங்களுக்கு நடத்துற பாடத்துக்கு மட்டும் நிறைய வித்தியாசம் இருக்கும். அதனாலதான் அது உங்களுக்கு தவறிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி அந்த ஆடியோவை கொடுத்து அந்த கிதாபை உங்களுக்கு கொடுத்து நம்ம கேட்க சொன்னோம். புரியுதா? நீங்க எத்தனை பேர் கேட்டீங்களோ கேட்கலையோ அல்லாஹ் அறிஞ்சவன். புரியுதா? உங்களுடைய ஈமானுக்காக நம்ம சொல்றோம். புரியுதுங்களா? பாடத்துக்காக அல்லது வந்து சர்டிபிகேட்டுக்காக இல்ல, உங்களுடைய ஈமானை நீங்க உயர்த்தணும், உங்களுக்கும் அல்லாஹ்க்கு இடையில உள்ள நெருக்கம் அதுக்காக வேண்டி நம்ம சொல்றோம். புரியுதுங்களா? உங்களை சிரமப்படுத்தணுங்கிற நோக்கத்தில் அல்ல. அதனால அதை நீங்க கேட்டா உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும், கேட்டவங்களுக்கு தெரியும் அது பிரயோஜனமா இருந்துச்சா இல்லையான்னு சொல்லி. இப்ப அந்த மாதிரி ஒரு சில விஷயத்தை மட்டும் திரும்ப உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. இப்ப நீங்க நினைக்கலாம், ஏன் அவங்க மறுத்தாங்க, நம்ம ஏற்றுக்கொண்டோம் ஏற்றுக்கொண்டோம் ஏற்றுக்கொண்டோம். இப்படி ஏற்றுக்கொள்வதால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஃபாயிதா என்ன, அதை புரியணும். எந்த ஒரு ஈமானிலும் நமக்கு அதுல ஒரு ஃபாயிதா இல்லாம இல்லை. புரிந்தவர்கள் புரிந்து கொள்வார்கள், அறியாதவர்கள் அறியாமல் விட்டு விடுவார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஹலீலாக நம்பிக்கை கொள்வதிலும், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ்வுடைய கலீமாக நம்பிக்கை கொள்வதிலும் நமக்கு இருக்கக்கூடிய ஃபாயிதா என்ன? சுப்ஹானல்லாஹ். அந்த ஃபாயிதா உள்ளம் சம்பந்தப்பட்டது. எப்படி? இப்ப காலையிலிருந்து நம்ம கொஞ்சம் பேசிட்டு வந்தோம் பாருங்க, அதனுடைய ஒரு சின்ன ஒரு அல்லாஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தன்னுடைய நண்பனாக எடுத்துக்கொண்டான். எவ்வளவு பெரிய தியாகங்களுக்கு பிறகு, இவ்வளவு பெரிய தியாகங்களுக்கு பிறகு அல்லாஹ்வுடைய நண்பராக ஆனார்களே. இதை நாம் அறியும் பொழுது நாமும் அல்லாஹ்வுடைய நண்பராக ஆகணும், அல்லாஹ்வுடைய அந்த நட்பு எனக்கு கிடைக்கணும்னு சொல்லி அந்த மாதிரி இபாதத்து தியாகங்கள் செய்யக்கூடிய ஆர்வம் நமக்கு வரும். புரியுதா இல்லையா? இப்ப ஏன் ஒருத்தர் ரொம்ப பெரிய ஒரு மனிதர்னு வச்சுக்கோங்களேன், அல்லது இப்ப உதாரணத்துக்கு நீங்க இருக்கிறீங்க, உங்களிலேயே ஒருத்தங்க வந்து ரொம்ப நல்லவங்களா இருக்கிறாங்க, ரொம்ப பண்பானவங்களா இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட வந்து எல்லாமே இருக்கு, காசு பணம் அழகு அறிவு குணம் எல்லாமே இருக்குது. அப்படிப்பட்ட ஒருத்தர் நீங்க நட்பு வைக்கிறதுக்கு விரும்புவீங்களா விரும்ப மாட்டீங்களா? அவர்கிட்ட சேர்றதின் மூலமாக உங்களுக்கு நன்மையே நன்மை. அவர் பேசினா உங்களுக்கு நல்லதை சொல்வாரு, அவரிடத்துல போனா உங்களுக்கு ஏதாவது வெகுமதி கொடுப்பாரு. இப்படி இருக்கும்போது அந்த மாதிரி ஒருத்தர் நட்பு வைக்கிறத யாரு விரும்புவாங்களா விரும்ப மாட்டாங்களா? கண்டிப்பா விரும்புவாங்க. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்விடத்துல நம்ம நட்பு வைக்கிறதுனால இவ்வளவு பெரிய நன்மை இருக்கு. அல்லாஹ்விடத்துல என்ன இல்லை, எல்லாவற்றிலும் அவன் முழுமையானவன். அவன் நமக்கு நல்லதை தான் சொல்லுவான். அல்லாஹ் நமக்கு கொடுக்கிற ஒவ்வொன்றுமே பெரிய ஒரு நேமத்து. துன்யாவை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், அல்லாஹ்வுடைய நண்பனாக ஆயிட்டா அல்லாஹ் ஆகிரத்துல கொடுக்கக்கூடிய வெகுமதி நினைச்சு பாருங்க. இப்ப இதை நம்ம ஏற்றுக்கொள்ளும் பொழுது நமக்கும் அந்த மாதிரியான எண்ணம் வரும். எப்படி? நாமும் அல்லாஹுடைய விஷயத்துல இந்த மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் போராடிய மாதிரி, தியாகம் செஞ்ச மாதிரி தியாகம் செஞ்சு நானும் அல்லாஹ்வுடைய நட்பு அடையணும், அந்த இப்ராஹிம் நபியுடைய பாதையில நானும் போகணுங்கிற ஆசை வரும். இப்ப எடுத்த எடுப்புலயே அறிவுல மண்டையில உள்ள அறிவுல போட்டு அளந்து பார்த்துட்டு இப்ராஹிம் நண்பர்லாம் கிடையாதுங்க, அது அல்லாஹ் அப்படி சொல்றான்னு அதுக்கு வேற அர்த்தம் போட்டா கடைசியில அந்த அமல்கள் மேல உள்ள ஆர்வமோ எதுவும் நமக்கு வருமா? வராது. அல்லாஹ் பாதுக. இரண்டாவது விஷயம் என்னன்னு சொன்னா, நபிமார்கள் மேல அன்பு வரும். நபிமார்களின் மீது அன்பு ஏற்படுவதும் ஈமானுடைய ஒரு குணம். இது நபிமார்கள் மேல நேசம் வைப்பது ஈமானுடைய ஒரு குணம். யார் எந்த அளவு நபிமார்களை நேசிப்பாரோ அவருடைய ஈமான் அந்த அளவு கூடிக்கிட்டே போகும். அல்லாஹ்விடத்தில் அவர் அந்த அளவு நெருக்கமாவார். இப்ப அபூபக்கர் எடுத்துக்கொள்ளுங்க ரழியல்லாஹு அன்ஹு, ஒட்டுமொத்த சஹாபாக்கள்லயே அவர் ரசூலுல்லாஹ்வை நேசிச்ச மாதிரி வேற யாரும் நேசிக்கவே இல்லை, நேசிக்க முடியாது. அப்படி ரசூல் சுல்லா அலிஸ்லாம் அவர்கள் நேசிச்சதுனால அல்லாஹ்வும் அபூபக்கரை நேசித்தானா இல்லையா? சுப்ஹானல்லாஹ். கதீஜா ரழியல்லாஹு அன்ஹா அவங்க ரசூலுல்லாஹ்வை நேசிச்ச மாதிரி, கணவன்கிற அடிப்படையில் அல்ல, புரியுதா இல்லையா, தனக்கு வாழ்க்கை கொடுத்தார் என்ற அடிப்படையில் அல்ல, அதற்கெல்லாம் மேலாக ரசூல் நபி என்ற அடிப்படையில் நேசிச்சாங்க. எந்த அளவு நேசம் உயர்ந்துச்சு, அல்லாஹு தஆலா கதீஜாவுடைய பேரை சொல்லி சலாம் சொல்லி ஜிப்ரீல் அனுப்புனா நான் சலாம் சொல்கிறேன்னு சொல்லுங்க சொல்லி. சுப்ஹானல்லாஹ். புரியுதா இல்லையா? அப்ப நபிமார்களை நேசிக்கக்கூடிய அந்த ஒரு குணம் பிறக்கும் இதை நம்ம நம்பும் போது. புரியுதா? அதே போல மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சிஃபத். சரி, இப்ப துன்யால யாரும் அல்லாஹ்ட பேச முடியாது நபிமார்களை தவிர, புரியுதுங்களா? அதுவும் மற்ற நபிமார்கள் கூட வகையில பேசுவாங்க. ஆனா இந்த விஷயங்களை நாம் நம்பிக்கை கொண்டு, இந்த விஷயங்களை நாம் நம்பிக்கை கொண்டு அந்த நபிமார்களை நேசித்து, அந்த நபிமார்கள் எப்படி இபாதத்து செஞ்சாங்களோ, இத்தாஅத்து செஞ்சாங்களோ, அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடந்தாங்களோ, அவங்களுடைய மார்க்கத்தை நாமும் அப்படியே பின்பற்றி பின்பற்றி நம்மை கட்டுப்படுத்தி கட்டுப்படுத்தி அல்லாஹ்வுடைய அந்த முஹப்பத்தில் அல்லாஹ்வுடைய இபாதத்தில் நம்ம இறங்கினா இன்ஷா அல்லாஹ் நாளை மறுமையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேள்வி கணக்கு லேசாக்கி சொர்க்கத்துக்கு அனுப்புவோம் பாருங்க. அந்த சொர்க்கத்தில் பொதுவாக எல்லா அடியார்களிடத்திலையும் அல்லாஹ் பேசுவது போல தனக்கு விசேஷமான அடியார்களிடத்தில் அல்லாஹ் பேசுவோம். புரியுதா இல்லையா? விளங்கல. துன்யால அல்லாஹு தஆலா மனிதர்களிடத்தில் பேச மாட்டான், நபிமார்களிடத்துல தான் பேசுவான், அதுவும் வஹியின் மூலமாக. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களிடத்துல தான் நேரடியாக அல்லாஹ் பேசியிருக்கிறான். ரசூலுல்லாஹி அலைஹிஸ்ஸலாம் அவங்களிடத்தில் அல்லாஹு தஆலா மிஅராஜில் பேசினான். ஆனா இந்த அல்லாஹ் பேசுவான் என்ற இந்த சிஃபத்தை அவனுடைய நபிமார்களிடத்தில் பேசியிருக்கிறான். மறுமையில் அல்லாஹ் நல்லவர்களிடத்தில் பேசுவான், சொர்க்கவாசிகளிடத்தில் பேசுவான். இந்த நம்பிக்கை நமக்கு வரும் பொழுது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எந்த அல்லாஹுவை நாம் இன்று நேசித்துக் கொண்டிருக்கிறோமோ, தேடிக்கொண்டிருக்கிறோமோ, அவனுக்காக நாம் இன்று வணக்க வழிபாடுகள் செய்து கொண்டிருக்கிறோமோ. காஃபிர்கள்லாம் சுதந்திரமா வாழ்றாங்க, எப்படி வேணாலும் டிரெஸ் போடுறாங்க, எதை வேணாலும் சாப்பிடுறாங்க, எங்க வேணாலும் போறாங்க, எப்படி வேணாலும் எதை வேண்டுமானாலும் செஞ்சு கொள்றாங்க. அப்படிலாம் இல்லாம அல்லாவுக்காக 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 ஒதுக்கி ஒதுக்கி ஒதுக்கிட்டு எனக்கு இதுதான் அல்லாஹ் அனுமதிச்சிருக்கான்னு சொல்லி நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு அல்லாவுக்காக வாழும் பொழுது அந்த அல்லாவை பார்க்கணுங்கிற ஆசை எவ்வளவு இருக்கும். அப்படி அந்த அல்லாவை பார்க்கும் பொழுது அந்த அல்லாஹ் நம்மிடத்துல நேரடியா பேசினா, நம்ம பேரை சொல்லி இன்னாருடைய மகன் இன்னாரே அடியானே நீ எனக்காக இப்படி செஞ்சேன்னு சொன்னா, நினைச்சு பாருங்க இதை விட பேரன்பம் எது இருக்க முடியும்னு சொல்லிட்டு. சொர்க்கத்துடைய இன்பங்கள்ல ஏற்கனவே போன பாடங்கள்ல படிச்சீங்களான்னு நினைக்கிறேன், அல்லது மஜ்லிஸ் குர்ஆன்ல இருக்கு உங்களுக்கு. அல்லாஹுடைய பேச்சை நாம் கேட்பதும் அல்லாஹுடைய முகத்தை பார்ப்பதும் சொர்க்கத்துடைய இன்பங்கள்லயே பெரிய இன்பம். அவ்வளவுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அப்படியே மனிதர்கள் மயங்கிடுவாங்க. புரியுதா இல்லையா? சில உதாரணம் நான் சொல்லுவேன், ஆனா நீங்க வந்து ஏதாச்சும் சிரிச்சிருவீங்க அல்லது வந்து குண்டகம் பண்டக ஏதாவது தப்பா புரிஞ்சுப்பீங்கன்னு நான் அதெல்லாம் சொல்லலை, விட்டுறேன். அப்ப யோசிச்சு பாருங்க, சுப்ஹான் அல்லாஹி ரப்பில் ஆலமீன், இதெல்லாம் நம்ம நினைச்சு பார்க்கணும். அல்லாஹு அக்பர், சரி ஒண்ணும் இல்ல, நமக்கு என்னத்து தெரிய போகுது, நமக்கு நான் என்ன சொல்றேன், அதாவது ஒரு மனிதர் அநேகமா யார் அவர் பார்த்தாருன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தோழர்கள் ஒரு சஹாபியை பார்க்கிறாரு. யார் தஃப்ஸீர் தமிழ்ல ரொம்ப நாளைக்கு முன்னாடி மெசேஜ்ல கூட அனுப்பியிருப்பேன். சஹாபியை பார்த்துட்டு, நீங்க சஹாபியா? சுப்ஹானல்லாஹ், ரசூலுல்லாஹ்வை நீங்க பார்த்துருக்கீங்களா? ஆமா பார்த்துருக்கிறேன். ரசூலுல்லாஹ்வோட நீங்க போயிருக்கிறீங்களா? போயிருக்கிறேன். பயணம் செஞ்சிருக்கீங்களா? பயணம் செஞ்சிருக்கிறேன். நீங்க ரசூலுல்லாஹ்வோட உட்கார்ந்துருக்கீங்களா? உட்கார்ந்துருக்கிறேன். அப்படியா? சுப்ஹானல்லாஹ், நீங்க எப்படி நடந்துப்பீங்க ரசூலுல்லாஹ்வோட கேட்கிறாரு. கேட்டுட்டு அந்த மனிதர் சொல்றாரு, சுப்ஹானல்லாஹ், நான் மட்டும் ரசூலுல்லாஹ்வை பார்த்திருந்தால் அவர்களை பூமியில் நடக்கவே விட்டு இருக்க மாட்டேன், என்னுடைய தோல்ல தூக்கி வச்சுக்கிட்டே நடந்திருப்பேங்கிறார். சுப்ஹானல்லாஹ், எப்படி சொல்றாரு, ரசூலுல்லாஹ்வை கீழே நடக்க விட்டுருக்க மாட்டேன், என் தோல்லையே தூக்கி வச்சுட்டு நடந்திருப்பேன் வாழ்நாளா சொல்றேன். எப்படி இருந்திருக்கு நினைச்சு பாருங்க, அவங்களுடைய முகபத், ரசூலுல்லாஹ்வுடைய முகபத். புரியுதா இல்லையா? அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துக்கிட்டு இருந்தா சஹாபாக்களுக்கு பசியே வராதுங்க, தாகமும் வராது. ஒரு சஹாபி வீட்டுக்கு போனார், வீட்டுக்கு போயிட்டு ஓடி வந்தார், ஓடி வந்து பள்ளாசில உட்கார்ந்துருக்கிறாரு. இப்பதானே மஜ்லிஸ்ல இருந்தீங்க, வீட்டுக்கு போனீங்க, திரும்ப ஓடி வந்தீங்க. யாரும் சொல்லா வீட்டுக்கு போன ஞாபகம் உங்க ஞாபகம் வந்துச்சாதான் ஓடி வந்துருக்கிறாரு. சொல்றாரு, யாரும் சொல்லா இப்படி எனக்கு சொர்க்கத்துல பிரச்சனை ஆகி போச்சுன்னா, சொர்க்கத்துல போயிட்டு எப்படி நான் உங்களை பார்க்காட்டி அப்புறம் எனக்கு என்ன, அதுவும் எப்படி சொல்றாரு, அதாவது நீங்க சொர்க்கத்துக்கு போயிட்டா ரொம்ப உயர்ந்த தரஜால போயிருவீங்க, எனக்கு சொர்க்கம்னு ஒன்னு கிடைத்தா சுப்ஹானல்லாஹ், எப்படி சொல்றாரு, நானும் சொர்க்கத்துக்கு வருவேன் கன்ஃபார்மா சொல்ல, அப்படி எனக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை முடிவு செய்து எனக்குன்னு ஒரு சொர்க்கம் போனா கூட நான் எந்த மூலையில இருப்பனோ, நீங்க எந்த மூலையில இருப்பீங்களோ, உங்களை பார்க்காம எப்படி யார் சொல்லலாம் நான் இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒண்ணுமே பதில் சொல்ல முடியல அந்த சஹாபியுடைய கூற்றுக்கு, அவங்களால அந்த நேரத்தில் பதில் சொல்ல முடியல, பேசாம இருக்கிறாங்க. அல்லாஹ் ஆயத்திருக்கிறான், வமன் யுத்இ அல்லாஹ வ ரசூல ஃபௌலாயிக மஅல்லதீன அன்அம அல்லாஹு அலைஹிம் மினன் நபியீன வஸ்ஸித்தீகீன வஷுஹதாயி வஸ்ஸாலிஹீன் வஹஸுன உலாயிக ரஃபீகா. யார் அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறாங்களோ அவங்க நாளை மறுமையிலே நபிமார்களோடு இருப்பார்கள். அந்த ஆயத்தை அந்த ஓதி காட்டினவனதான் அந்த சஹாபிக்கு மனசு திருப்தியாது. புரியுதா இல்லையா? அப்ப இந்த உண்மையான அன்பை கொஞ்சமாவது தேடக்கூடியவங்களுக்கு தான் அல்லாஹுடைய அன்பையும் ரசூலுடைய அன்பையும் கொஞ்சமாவது நம்ம சுவைக்கணும்னு தேடக்கூடியவங்களுக்கு தான் இதெல்லாம் பெருமானம் உள்ளதா இருக்கும். யார் இந்த துன்யாலேயே மூழ்கிட்டு இருக்காங்களோ அவங்க மண்டையில இதெல்லாம் ஏறவே ஏறாது, ஏறவும் செய்யாது. அல்லாஹ் பாதுகாக்கணும். அடுத்து பாருங்க, وَنُؤْمِنُ بِالْمَلَائِكَةِ وَالنَّبِيِّينَ وَالْكُتُبِ الْمُنَزَّلَةِ عَلَى الْمُرْسَلِينَ وَنَشْهَدُ أَنَّهُمْ كَانُوا عَلَى الْحَقِّ الْمُبِينِ وَنُؤْمِنُ بِالْمَلَائِكَةِ وَالنَّبِيِّينَ وَالْكُتُبِ الْمُنَزَّلَةِ عَلَى الْمُرْسَلِينَ وَنَشْهَدُ أَنَّهُمْ كَانُوا عَلَى الْحَقِّ الْمُبِينِ وَنُؤْمِنُ نَامَ نَبِيكِ كُلُّهُمْ بِالْمَلَائِكَةِ مَلَكُ مَارْغَلَيْ كُنْدُ اللَّهُ سُبْحَانَهُ وَتَعَالَى இந்த பூமியிலும் சரி வானத்திலும் சரி மலக்குகளை அமைத்திருக்கிறான். மலக்குகள் என்பவர்கள் யார்? ஒளியினால் படைக்கப்பட்டவர்கள். புரியுதா? இந்த மலக்குகளை பத்தி குரான்ல நிறைய இருக்குங்க. குரான்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னை எப்படி கூறுகின்றானோ அது போன்று இந்த மலக்குகளை பற்றி ரப்புல் ஆலமீன் கூறுகிறான். சரியா? மலக்குகளை ஈமான் கொள்வதையும் ஈமானுடைய ஒரு அடிப்படையாகவே அல்லாஹு தஆலா நமக்கு இந்த மார்க்கத்தில் வைத்திருக்கிறான். ஹதீஸ்ல இருக்கிறது உங்களுக்கு தெரியும். ஆயத்துகள் சிலவற்றை சொல்றேன், ஞாபகம் வச்சுக்கொண்டு எழுதி கொள்ளுங்க. சூரத்துல் பக்கராவுடைய 177வது வசனம், சூரத்துல் நிசாவுடைய 136வது வசனம். இந்த மலக்குகளுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிறைய பொறுப்புகளை கொடுத்திருக்கிறான். அவர்களுக்கு அல்லாஹு தஆலா நிறைய கடமைகளை கொடுத்திருக்கின்றான். பல மலக்குமார்கள் இபாதத்திலே இருப்பாங்க, பல மலக்குமார்கள் இந்த உலகத்தை நிர்வகிக்கக்கூடிய வேலைகளை அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்த கட்டளைகளை செய்து கொண்டிருப்பார்கள். குர்ஆன்ல இது சம்பந்தமா நிறைய வசனங்களை நீங்க பார்க்கலாம். வசனங்களை எழுதி கொண்டு போய் படிச்சு பாருங்க. ஒன்று, சூரத்து நாசியாத்தில் 5வது வசனம், அதே போல சூரா தாரியாத்தில் 4வது வசனம், ஃபல் முதப்பிராத்தி அம்ரா, அல்லாவின் கட்டளைகளை நிர்வகிக்கக்கூடியவர்கள், ஃபல் முதப்பிராத்தி அம்ரா, அல்லாவின் கட்டளைகளை செயல்படுத்தக்கூடியவர்கள், அல்லாவின் கட்டளைகளை மக்களுக்கு மத்தியிலே பரப்பக்கூடியவர்கள், பங்கு வைக்கக்கூடியவர்கள். இதெல்லாம் எதை அறிவிக்கின்றது? மலக்குமார்களுக்கு அல்லாவின் புறத்திலிருந்து கட்டளை கொடுக்கப்படுகிறது, அவர்கள் அதை நிறைவேற்றுகின்றார்கள். புரியுதா? இப்ப இந்த முஅ்தஸிலா கூட்டமும் இன்னும் அவர்கள் போன்ற இந்த தத்துவவாதிகள் கூட்டம் சொல்ற மாதிரி மலக்குகள்லாம் ஒன்னும் ஒருத்தர் கிடையாதுங்க, அறிவை தான் அல்லாஹு தஆலா அப்படி சொல்றான், அல்லது கோள்களை தான் அல்லாஹ் அப்படி சொல்றான், நட்சத்திரங்களை தான் அல்லாஹ் அப்படி சொல்றான் என்று சொல்வது இது இறை நிராகரிப்புக்கு சமமானது. அல்லாஹ் பாதுகாக்கணும். புரியுதா? இப்ப பாருங்க சூரா முர்சலாத்து, அதுல எடுத்து படிச்சு பாருங்க, வரிசையா அல்லாஹ் மலக்குகளை தான் சொல்லுவான். அதே போல சூரா நாசியாத்து, அதுலயும் அல்லாஹு தஆலா வரிசையா மலக்குகளை, வன்னாசியாத்தி கர்கா, வன்னாஷிதாத்தி நஷ்தா, வஸ்ஸாபிஹாத்தி ஸபஹா, ஃபஸ்ஸாபிகாத்தி ஸபகா, இதெல்லாம் மலக்குகளுடைய சிஃபத். புரியுதுங்களா? அதே போல வஸ்ஸாரியாத்தி தர்வன், ஃபல் ஹாமிலாத்தி விக்ரா, ஃபல் ஜாரியாத்தி யுஸ்ரா, இதெல்லாம் மலக்குகளுடைய தன்மைகள். புரியுதுங்களா? அது போக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலக்குகள் எவ்வளவு நல்லவர்கள், அல்லாஹ்விற்கு எவ்வளவு பணிந்தவர்கள், கட்டுப்படக்கூடியவர்கள், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நிறைவேற்றக்கூடியவர்கள். புரியுதா? அது சம்பந்தமா அல்லாஹ் சொல்லியிருக்கக்கூடிய வசனங்கள் சூரத்துல் அம்பியால 27, 28, சூரத்துல் அம்பியால 27, 28, அதுபோன்று சூரா அன்-நஹ்ல் 50வது வசனம், அதே போல சூரத்துல் அம்பியாலையே 19, 20 ஆகிய வசனங்கள். இந்த நபிமார், இந்த மலக்குமார்களே அல்லாஹ்வுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான மலக்குகள் இருக்கிறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், மீகாயில், இஸ்ராஃபில். இப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வேலை வஹியை கொண்டு வர்றது. வஹி தான் வந்து மனிதர்களுடைய உள்ளங்களை உயிர்ப்பிக்கக்கூடியது. மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் மழை புரிய வைக்கக்கூடிய தண்ணிக்கு எல்லாத்துக்கும் அவங்க தான் அதிபதி. புரியுதா? தண்ணீரை கொண்டு மனிதர்களுடைய இந்த உலக வாழ்க்கையை செழிப்படைகிறது, வஹியை கொண்டு மனிதர்களுடைய ஆகிரத்துடைய வாழ்க்கையை செழிப்படைகிறது. அதே போல இஸ்ராஃபில் மனிதர்களுக்கெல்லாம், அதாவது சூர் ஊதி இரண்டாவது முறையாக எழுப்பக்கூடிய அந்த பொறுப்புடையவர்கள் இஸ்ராஃபில் அலைஹிஸ்ஸலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வானம் அப்படியே அசைது. அசைதுனா எப்படின்னா, அந்த செக்கு இருக்கு பாத்தீங்களா, அது வந்து அப்படியே சுத்தும் போது ஒரு மாதிரி கீச் கீச்னு ஒரு சவுண்ட் வரும் பாருங்க, டைட் ஆகும் பொழுது, அப்படி சுத்தி இப்படி வரும்போது ஒரு டைட் ஆகும், ஒரு மாதிரி ஒரு சத்தம் வரும். அதெல்லாம் கேள்விப்பட்டது பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த இடத்துல ஒரு மாதிரி கீச்னு அல்லாஹ் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வானம் அந்த மாதிரி அந்த நெருக்கடியில அந்த டைட்னஸ்ல அந்த மாதிரி சவுண்ட் வருதுங்கிறாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, 4 விரலுக்கு கூட அங்க இடம் மிச்சம் இல்ல. ஒன்று ஒரு மலக்கு நின்று கொண்டு அல்லாஹ்வை வணங்கி கொண்டிருப்பார், அல்லது ருக்குஇல இருப்பார், அல்லது சுஜூதில இருப்பார்னு சொல்லு. புரியுதா? 7வது வானத்துல பைத்துல் மாமூர் என்று அல்லாஹு தஆலா ஒரு மஸ்ஜித் வச்சிருக்கிறான். ஒரு நாளைக்கு 70,000 மலக்கு உள்ளார போறாரு, அவ்வளவுதான். அடுத்து திரும்பி அவர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்காது, அவ்வளவு கியூல நின்றுட்டு இருக்கிறான் அல்லாஹ் வணங்குறது. புரியுதா? அது போக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல இடங்களில் மலக்குமார்களை சிறப்பித்து சொல்கின்றான். தன்னோடு அவர்களை சேர்த்து அல்லாஹ் சொல்றான். எப்படி? உதாரணமா, ஷஹீத் அல்லாஹு அன்னஹு லா இலாஹா இல்லல்லாஹுவ வல் மலாயிகத்து வ உலுல் இல்ம் காயிமன் பில் கிஸ்த், அல்லாஹுவை தவிர வணக்கத்திற்கு இறைவன் வேறு யாரும் இல்லை என்று அல்லாஹ் சாட்சி சொல்கிறான், மலக்குகள் சாட்சி சொல்கிறார்கள். புரியுதா? இப்படி அல்லாஹ் சொல்லி இருக்க, மலக்குகள்னு யாரும் கிடையாது. அறிவை தான் அல்லாஹ் மலக்குகள்னு சொல்றான், நட்சத்திரத்தை தான் அல்லாஹ் மலக்குகள்னு சொல்றான் சொல்லிக்கிட்டு தங்களை முஸ்லிம்கள் நம்பிக்கை கொண்டிருந்தா இது எவ்வளவு பெரிய ஏமாற்றம் பாருங்க. புரியுதா இல்லையா? பாருங்க சூரத்துல் பக்ராவுடைய 285வது வசனம், சூரா ஆலு இம்ரானுடைய 18வது வசனம். அதே போல மலக்குகள்ல பல பேர் அல்லாஹ்வுடைய அரிசை சுமந்து கொண்டிருக்கிறார்கள். போன பாடங்கள்ல கூட படித்தோம் சூரா காஃபிருடைய 7வது வசனம், சூரா ஜுமருடைய 75வது வசனம், சூரத்துல் அம்பியாவுடைய 26வது வசனம், சூரா ஃபுஸ்ஸிலத்துடைய 38வது வசனம், அதே போல சூரா இன்ஃபித்தாருடைய 11வது வசனம், சூரா அபசவுடைய 16வது வசனம், சூரா அல் முத்தஃபிஃபூன் அதனுடைய 21வது வசனம், சூரா சாஃபாத்துடைய 8வது வசனம். இப்ப இந்த எல்லா வசனங்களையும் நபிமார்களை அல்லாஹூத்தாலா, சாரி மலக்குமார்களை அல்லாஹூத்தாலா ரொம்ப புகழ்ந்து சிறப்பித்து சொல்லுகின்றான். புரியுதுங்களா? அடுத்ததாக ஒன் நபியின், நபிமார்களை நாம் நம்பிக்கை கொள்கிறோம். புரியுதுங்களா? நமக்கு முன்னாடி பல நபிமார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்பு பல நபிமார்கள் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் என்பதையும் நாம் நம்பிக்கை கொள்கிறோம். வல் குதுபில் முனஸ்ஸலத்தி அலல் முர்சலீன், ரசூல்மார்களுக்கு இறக்கப்பட்ட வேதங்களை நாம் நம்பிக்கை கொள்கிறோம். இப்ப நாம் அறிஞ்சது 4 வேதங்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட குர்ஆன். இது போக இன்னும் நிறைய வேதங்களை அல்லாஹு தஆலா இறக்கி இருக்கிறான். புரியுதா? இதை நம்ம நம்பிக்கை கொள்ளணும். அதுல நம்முடைய எதனுடைய பெயர்கள் நமக்கு தெரியுமோ அதை பெயர்களோட நம்பிக்கை கொள்ளணும். எதனுடைய பெயர்கள் நமக்கு தெரியவில்லை என்றாலும் சரி, கண்டிப்பா அல்லாஹு தஆலா பல வேதங்களை நமக்கு முன்பு இறக்கி இருக்கிறான் என்று நம்பிக்கை கொள்ளணும். இதுல ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, இன்று சில தாயிகள் அழைப்பாளர்கள் இந்துக்களுடைய வேதங்களை எடுத்துக்கொண்டு அல்லது மற்ற ஏதாவது ஒரு சமுதாயத்துடைய வேதத்தை எடுத்துக்கொண்டு அதுவும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து இறக்கப்பட்டதாக இருக்கலாம், வேதங்கள் அல்லாஹ் இறக்கியிருக்கான்னு சொல்றானே, அதனால அந்த வேதங்களை படிச்சு அதை கொண்டு தாவா செய்யலாம் நம்ம அப்படின்னு சில பேர் செய்யறாங்க, அது தப்பு. புரியுதா இல்லையா? வேதங்களை நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்றுதான் அல்லாஹ் சொல்லியிருக்கானே தவிர, நாம் எடுத்து தாவா செய்வதற்கு நமக்கு கொடுக்கப்பட்டது குர்ஆன் தான், முடிச்சு. நாம் சிந்திக்க வேண்டியது குர்ஆன் தான், நாம் படிக்க வேண்டியது குர்ஆன் தான், பிற மக்களுக்கு நம்ம எடுத்து சொல்ல வேண்டியது குர்ஆன் தான். அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கும் பொழுது குர்ஆனுடைய வசனங்களை தான் எடுத்து ஓதி காட்டணுமே தவிர, அந்த வேதத்தில் அப்படி இருக்கிறது பாத்தியா, இந்த வேதத்தில் இப்படி இருக்கிறது பாத்தியா, அந்த வேதத்தில் அது இருக்கிறது பாத்தியான்னு சொன்னா, அவனிடத்தில் இருக்கிறதெல்லாம் புரட்டப்பட்ட வேதம், அவன் அதுல இருந்து எடுத்துட்டு வருவான். இந்த வேதத்தில் இப்படி இருக்கிறது பாத்தியான்னு சொல்லிட்டு அடுத்து முடிஞ்சு போச்சு. அப்ப நீ அதை ஏற்றுக்கொண்டு அப்ப அடுத்து இதையும் ஏற்றுக்கொள்ற மாதிரி ஆயிடும். புரியுதுங்களா? இந்த மாதிரி குழப்பம்லாம் நமக்கு வேண்டியதில்லை. நம்முடைய முன்னோர்கள் சரப்புகள் குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் தாவா செய்யக்கூடியவங்க யாரும் இப்படி செய்யறது கிடையாது. தாவா செய்யக்கூடியவர்களில் சிலர் நம்முடைய குர்ஆன் ஹதீஸுடைய மன்ஹஜை அவர்கள் விரும்புறதுனால மக்கள் என்ன விளங்கிக்கிறாங்க, ஓ குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் தாவா செய்யும் போது அவர் செய்யற மாதிரி நம்மளும் செய்யலாம்னு நினைக்கிறாங்க. தப்பு, ரெண்டுத்துக்கு இடையில வித்தியாசம் இருக்கு. புரியுதா இல்லையா? ஒன்று குர்ஆன் ஹதீஸை பின்பற்றக்கூடியவர்களுடைய தாவா முறை, இது வேற. தாவா செய்யக்கூடியவர்களில் சிலர் குர்ஆன் ஹதீஸில் பலவற்றை பின்பற்றக்கூடியவர்களாக இருப்பது என்பது பல வேற விஷயம், ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கு. எப்படி உதாரணமா, தௌஹீத் ஜமாத்து, தௌஹீத் ஜமாத்துல பல விஷயம் நம்ம சொல்றதுக்கு ஒத்து இருக்கலாம். தௌஹீத் ஜமாத்துல அவங்க சொல்லக்கூடிய பல விஷயங்கள் நம்ம சொல்றதுக்கு ஒத்து இருக்கலாம், அதனால நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணுன்னு ஆயிடுமா? இப்ப தர்காவுக்கு போக கூடாதுன்னு நம்மளும் சொல்றோம், அவங்களும் சொல்றாங்க. அவுளியாக்கள்ட்ட துவா கேட்க கூடாதுன்னு நம்மளும் சொல்றோம், அவங்களும் சொல்றாங்க. கபருக்கு போர்வை பத்த கூடாது, விளக்கு வைக்க கூடாதுன்னு நம்மளும் சொல்றோம், அவங்களும் சொல்றாங்க. இப்படி பல விஷயங்கள்ல ஒத்து போறதுனால எல்லா விஷயத்திலையும் நாம அவங்களும் ஒண்ணுன்னு சொல்லிட முடியுமா? முடியாது. ஏன்? நாம் நமக்கு குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான் மன்ஹஜ்னு ஆக்கி கொண்டவர்கள். குர்ஆன் ஹதீஸை குர்ஆன் ஹதீஸை கொண்டுதான் புரிவோம், அந்த வழியில இருக்கக்கூடியவங்க. அவங்க எப்படி குர்ஆன் ஹதீஸை புரிவோம், குர்ஆன் ஹதீஸை புரியறதுக்கு குர்ஆன் ஹதீஸையும் துணையா எடுப்போம், நம்ம அறிவையும் துணையா எடுப்போம், நம்ம அறிவியலையும் துணையா எடுப்போம், நம்ம அனுபவத்தையும் துணையா எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய அடிப்படைகளை கூட்டிக் கொண்டு போனவர்கள். அதனால சில விஷயங்கள்ல ஒத்துமை இருக்கிறதுனால அவங்களும் சரியானவர்கள் தான், நம்மும் நாமும் அவர்களை சேர்ந்தவர்கள், அவர்களும் நம்மை சேர்ந்தவர்கள் என்று யாராவது விளங்கிக்கிட்டா அது தப்பு. அந்த மாதிரிதான் அழைப்பாளர்கள் சில பேரு குரான் ஹதீஸ் பேசுறதுனால அவங்க செய்யக்கூடிய அழைப்பு பணியினுடைய முறை எல்லாமே குரான் ஹதீஸ் அடிப்படையில தான் என்று சில பேர் தப்பா புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சிச்சுனா ஓகே, புரியலன்னா புரியறதுக்கு முயற்சி பண்ணுங்க, ஆனா இந்த அளவுக்கு போதும்.